15 டாஷ் இவர் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவைச் சுற்றிலும் ஆயக்காரரும் பாவிகளும் இருந்ததைக் கண்ட ரபிமார்கள் உருமுறுத்தார்கள். இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். இவ்வாறு குற்றஞ்சாட்டி பாவிகளோடும் தீயவர்களோடும் பழகுவது கிறிஸ்துவுக்கு பிடிக்கிறதென்றும், அவர்களுடைய துன்மார்க்கத்தை அவர் கண்டுகொள்வதில்லை என்றும் மறைமுகமாகச் சுட்டிக்காட்டினார்கள். ரபிமார்கள் எதிர்பார்த்தபடி இயேசு நடந்து கொள்ளவில்லை. உயர்ந்த குணம் படைத்தவர் எனச் சொல்லிக் கொள்பவர் தங்களோடு சேர்ந்து கொண்டு தங்களைப் போல் போதிக்காமலிருப்பது ஏன்? எந்த பாசாங்குமில்லாமல் எல்லா வகுப்பினருக்கும் ஊழியம் செய்வது ஏன்? அவர் மெய்யான தீர்க்கதரிசியாயிருந்தால் தங்களோடு ஒத்துப்போய் ஆயக்காரர்களையும் பாவிகளையும் அவர்களுடைய தகுதிக்கேற்ப மதிப்பின்றி நடத்த வேண்டியதுதானே என்று கூறினார்கள். இதனால் சமுதாயத்தின் பாதுகாவலர்களாக தங்களை நினைத்துக் கொண்ட அவர்கள் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களை வெளிப்படையாகவே பரிவுடன் நடத்துகிறாரே என்று கோபமடைந்தார்கள். அவரோடு எப்போதும் சர்ச்சை செய்தார்கள். ஆனால் அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை அவர்களுக்கு ஆச்சரியமாகவும் அவர்களை கண்டிப்பதாகவும் இருந்தது. அவருடைய செயல்முறைகளை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் தங்களை படித்தவர்களாக, சுத்தமானவர்களாக, மிகுந்த பக்திமிக்கவர்களாக கருதினார்கள். கிறிஸ்துவின் முன்மாதிரியான வாழ்க்கை அவர்களுடைய சுயநலத்தை தோலுரித்து காண்பித்தது.
ரபிமார்கள் மேல் அதிருப்தி கொண்டு தேவாலயங்களுக்குச் செல்லாதவர்களெல்லாம் இயேசுவுக்குப் பின்னால் பெருந்திரளாகச் சென்றதையும் அவருடைய வார்த்தைகளைக் கூர்ந்து கேட்டதையும் கண்டபோதும் கோபமடைந்தார்கள். அவருடைய ஆக்கினை உணர்வே அடைந்தார்கள். அப்படியானால் ஆயக்காரர்களும் பாவிகளும் எவ்வாறு இயேசுவண்டை ஈர்க்கப்பட்டார்கள்? இவர் பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று ஏளனமாக அவர்கள் தொடுத்த குற்றச்சாட்டில்தானே இந்த பதில் இருந்ததை அவர்கள் அறியவில்லை. இயேசுவிடம் வந்த ஆத்துமாக்கள் தாங்களும் கூட பாவக்குழியிலிருந்து தப்புவதற்கு வழியிருக்கிறதென உணர்ந்தார்கள். ஆனால் பரிசேயர்களோ அவர்களை பரிகசித்து குற்றவாளிகளென தீர்த்தார்கள். ஆனால் கிறிஸ்துவோ அவர்கள் தேவனுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றிருந்தாலும் பிதா அவர்களை மறக்கவில்லை எனச் சொல்லி அவர்களை தேவனுடைய பிள்ளைகளென வரவேற்றார். அவர்களுடைய இக்கட்டான நிலையும் பாவமும் தானே அவர்கள் மேல் அவர் அதிகமாக மனதுருகுவதற்கு காரணமாக இருந்தன. எவ்வளவு தூரம் அவரை விட்டு வழிவிலகிச் சென்றார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் மேல் வாஞ்சை வைத்து அவர்களின் விடுதலைக்காக அதிகமாக தியாகம் செய்தார். காவலாளிகளாகவும் வியாக்கியானர்களாகவும் இருப்பது தங்களுக்கு கிடைத்த சிலாக்கியம் என்பதை இஸ்ரவேலின் போதகர்கள் அனைவரும் பரிசுத்த வேத வாக்கியங்களிலிருந்து அறிந்திருக்க வேண்டும். கொடிய பாவத்தில் விழுந்த தாவீது பின்வருமாறு எழுதியிருக்கவில்லையா? காணாமற் போன ஆட்டைப் போல வழிதப்பினேன், உமது அடியேனை தேடுவீராக. சங்கீதம் 119:176. பாவி மேல் தேவன் காட்டுகிற அன்பை மீகா இவ்வாறு சொல்லுகிறார். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கோப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். மீகா 7:18. காணாமற் போன ஆடு. இந்த முறை அங்கிருந்தவர்களிடம் வேதவசனங்களிலிருந்து கிறிஸ்து போதிக்கவில்லை, அவர்களுடைய சொந்த அனுபவத்தின் காட்சிகளை சுட்டிக்காட்டினார். யோர்தானுக்கு கிழக்கே பறந்து விரிந்து காணப்பட்ட மேட்டுச் சமவெளி பகுதியானது மேய்ச்சலுக்கேற்ற பகுதியாக இருந்தது. அங்கிருந்த மலை இடுக்குகளிலும் மரங்கள் அடர்ந்த குன்றுகளிலும் ஆடுகள் தொலைந்து போவதுண்டு. மேய்ப்பர்கள் தேடிச் சென்று அவற்றை மீட்டு வருவார்கள். இயேசுவைச் சுற்றியிருந்த ஜனங்களில் மேய்ப்பர்கள் இருந்தார்கள். கால்நடைகளிலும் மந்தைகளிலும் பணம் முதலீடு செய்தவர்கள் இருந்தார்கள். அவர் சொன்ன எடுத்துக்காட்டு அவர்கள் எல்லாருக்குமே புரிந்தது. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டைக் கண்டு பிடிக்குமளவும் தேடித்திரியானோ என்றார். நீங்கள் புறக்கணிக்கிற இந்த ஆத்துமாக்கள் தேவனுடைய சொத்துக்கள் என்று இயேசு சொன்னார். அவரே அவர்களை சிருஷ்டித்தார், அவர்களைகளை மீட்டார். அவருடைய பார்வையில் அவர்கள் மதிப்புமிக்கவர்கள். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை நேசிக்கிறான். அவற்றில் ஒன்று காணாமல் போனாலும் கண்டு பிடிக்கும் வரை அமர்ந்திருக்க மாட்டான். அப்படியானால் புறக்கணிக்கப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமா மேலும் தேவன் எவ்வளவு அதிகமாக அன்பு காட்டுவார்? தேவன் தாம் அன்பாயிருப்பதாகச் சொல்வதை மனிதர்கள் மறுக்கலாம், அவரை விட்டு வழிவிலகிச் செல்லலாம், வேறே எஜமானை தெரிந்து கொள்ளலாம், ஆனாலும் அவர்கள் தேவனுடையவர்கள். தம்முடையவர்களை மீட்டுக்கொள்ள அவர் ஏங்குகிறார். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக் கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி, மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலுமிருந்து அவைகளை தப்பிவரப் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 34:12. ஒரே ஒரு ஆட்டை தேடி மேய்ப்பன் செல்வதாக ஓமை சொல்கிறது. அது ஒரு அற்ப எண்ணிக்கைதான். எனவே ஒரு ஆத்துமா தொலைந்து போயிருந்தாலும் கூட அந்த ஆத்துமாவுக்காக கிறிஸ்து மரித்திருந்திருப்பார்.
மந்தையை விட்டு வழிதப்பிய ஆடுதான் மற்ற ஆடுகளை விட மிகவும் உதவியற்ற நிலையில் இருந்தது. அதால் திரும்பி வர முடியாது. மேய்ப்பன்தான் அதை தேடிச் செல்ல வேண்டும். அதுபோலத்தான் தேவனை விட்டு வழிதவறிய மனிதனும் இருக்கிறான். தொலைந்து போன ஆட்டைப் போல உதவியற்ற நிலையில் இருக்கிறான். தேவ அன்பு அவனை விடுவிக்காவிட்டால் அவன் தேவனிடம் திரும்பி வரவே முடியாது. ஒரு ஆடு தொலைந்து போனதைக் கண்டதும் மந்தையில் பத்திரமாக இருக்கும் ஆடுகளை பார்த்துவிட்டு, எனக்கு 99 ஆடுகள் இருக்கின்றன, வழிதவறிப்போன ஒரு ஆட்டை தேடிச் செல்வதால் அதிக தொந்தரவுதான் மிஞ்சும், அது தானே திரும்பி வரட்டும், அது உள்ளே செல்லும்படி பப்பட்டியின் கதவை திறந்து விடுவேன் என்று மேய்ப்பன் அக்கறையின்றி கூறமாட்டான். ஆடு காணாமல் போனது தெரிந்ததுமே வருத்தமும் பதற்றமும் அடைகிறான். ஆடுகளை மறுபடியும் மறுபடியும் எண்ணுகிறான். ஒரு ஆடு தொலைந்து போனதென உறுதி செய்த பின் தூக்கம் வராமல் போகிறது. 99 மந்தையில் விட்டுவிட்டு காணாமற்போன ஆட்டை தேடிச் செல்கிறான். வெளிச்சம் மறைந்து இருள் அதிகமாக அதிகமாக, செல்லும் பாதையில் ஆபத்து மேலும் மேலும் அதிகரிக்க, அந்த மேய்ப்பனின் பதற்றமும் அதிகரிக்கிறது. தேடுதலும் தீவிரமாகிறது. தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிக்க தன்னால் முடிந்த முயற்சிகளையெல்லாம் செய்கிறான்.
எங்கேயோ தொலைவில் முதன் முதலாக லேசாக சத்தம் கேட்டதும் பதற்றம் தணிகிறது. சத்தம் வந்த திசையில் செங்குத்தான மேடுகளில் ஏறுகிறான். செங்குத்து பாறையின் விளிம்பிற்கே செல்கிறான். ஆட்டின் சத்தம் வரவர குறைவதைக் கேட்டு அது சாகிற நிலையிலிருப்பது புரிகிறது. இறுதியில் அவனது முயற்சிக்கு பலன் கிடைக்கிறது. தொலைந்ததைக் கண்டுபிடிக்கிறான். தனக்கு ஏராளமான தொந்தரவை கொடுத்து விட்டதாக அதை அவன் திட்டவில்லை. சாட்டையால் அதை அடிக்கவும் இல்லை. அதை நடத்திச் செல்லவும் அவன் முயலவில்லை. நடுங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஆட்டை மகிழ்ச்சியோடு தன் தோள்களில் போட்டுக்கொள்கிறான். அது அடிபட்டு காயப்பட்டிருந்ததாகக் கண்டால் அதை தன்னுடைய மடியில் வைத்து கரங்களுக்குள் அணைத்து தன்னுடைய இதய வெப்பத்தால் அது பிழைக்கும்படி அனல் மூட்டுகிறான். தன் முயற்சி வீண்போகவில்லை என்கிற நன்றியுணர்வோடு அதை மீண்டும் மந்தைக்கு கொண்டு செல்கிறான். தேவனுக்கு நன்றி. ஆட்டை கண்டுபிடிக்காமல் மேய்ப்பன் வருத்தத்தோடு திரும்பி வந்ததாக அவர் நமக்கு காட்டவில்லை. தோல்வியை பற்றியல்ல, வெற்றிகரமாக கண்டுபிடித்து மகிழ்ச்சியடைந்த பற்றிதான் கூறுகிறது. தேவ மந்தையிலிருந்து தொலைந்து போகும் எந்த ஆட்டையும் அவர் கண்டுகொள்ளாமல் விடுவதில்லை. யாரும் உதவியின்றி விடப்படுவதில்லை என்பதற்கு தேவன் தருகிற நிச்சயம் இது. கிரயத்திற்கு வாங்கப்படுவதற்கு தங்களை ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொருவரையும் பாவக்குழியிலிருந்தும் பாவப் புதர்களினின்றும் கிறிஸ்து மீட்பார்.
துன்மார்க்கமாக நடந்துவிட்டதால் நம்பிக்கை இழந்திருக்கும் ஆத்துமாவே, தைரியங்கொள். தேவன் ஒருவேளை உன் மீறுதல்களை மன்னித்து தம்முடைய பிரசன்னத்திற்குள் வர உன்னை அனுமதிக்கலாமென நினைக்க வேண்டாம். தேவன் முதல் அடி எடுத்து வைத்துவிட்டார். நீ அவருக்கு விரோதமாக கலகம் செய்தபோதே உன்னை தேடி வந்தார். மேய்ப்பனின் கனிவான இதயத்துடன் 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு தொலைந்ததைத் தேடி காட்டுக்குள் அலைந்தார். அடிபட்டு காயப்பட்டு மரணத்தருவாயிலிருக்கும் ஆத்துமாவை தம் அன்பின் கரங்களால் அணைத்து சந்தோஷமாக அதை பாதுகாப்பான மனந்தைக்கு சுமந்து செல்கிறார்.
பாவி மேல் தேவன் அன்பு காட்ட வேண்டுமானால் முதலாவது அவன் மனந்திரும்ப வேண்டுமென்று யூதர்கள் போதித்தார்கள். பரலோகத்தின் தயவை சம்பாதித்து தருகிற கிரியைதான் மனந்திரும்புதல் என்பது அவர்களுடைய கருத்து. இவர் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறார் என்று பரிசேயர்கள் திகைப்போடும் கோபத்தோடும் பேசியதற்கு
இந்த எண்ணம்தான் காரணமாக இருந்தது. மனந்திருந்தியவர்களைத் தவிர வேறு யாரையும் அவர் தம் பக்கம் வரவிடுவதில்லை என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் நாம் தேவனைத் தேடிச் செல்வதால் அல்ல, தேவன் நம்மை தேடி வருவதால்தான் இரட்சிப்பு கிடைக்கிறது என்பதை காணாமற் போன ஆடு குறித்த ஓமையில் கிறிஸ்து போதிக்கிறார். உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். ரோமர் 3:11-12. மனந்திருமுதல் என்பது தேவனை நம்மேல் அன்பு கூறச் செய்கிற கருவி அல்ல, மாறாக நாம் மனந்திரும்பும்படி அவர் தம் அன்பை நமக்கு வெளிப்படுத்தியிருப்பதாலேயே நாம் மனந்திரும்புகிறோம். காணாமற் போன ஆட்டை மந்தைக்கு கொண்டு வந்ததும் மேய்ப்பன் நன்றி பெருக்கோடு மகிழ்ச்சி பொங்க இனிமை யாக பாடுகிறான். அவன் தன் சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடே கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறான். அதுபோல ஆடுகளின் பிரதான மேய்ப்பர் காணாமற் போன ஓர் ஆட்டை கண்டுபிடிக்கும்போது வானமும் பூமியும் இணைந்து நன்றி பெருக்கால் களிகூர்ந்து பாடுகிறது.
மனந்திரும்ப அவசியமில்லாத 99. நீ தீமான்களை குறித்து சந்தோஷமுண்டாகிறதை பார்க்கிலும் மனந்திரும்புகிற ஒரே பாவியினிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமுண்டாயிருக்கும். பரிசேயரே, நீங்கள்தாம் பரலோகத்திற்குச் செல்லக்கூடுமென நினைக்கிறீர்கள். உங்கள் சொந்த நீதி உங்களை காப்பாற்றுமெனக் கருதுகிறீர்கள். நீங்கள் மனந்திரும்ப அவசியமில்லை என்று கருதினால் என் ஊழியம் உங்களுக்கு பயன் தராதனாரியுங்கள். தங்களது தரித்திரத்தையும் பாவ நிலையையும் உணர்கிற இந்த ஆத்துமாக்களையே மீட்கும்படி நான் வந்திருக்கிறேன். நீங்கள் புறக்கணிக்கிற தொலைந்து போன இந்த ஆத்துமாக்கள் மேல் பரலோகத் தூதர்கள் அக்கறை கொண்டுள்ளார்கள். இந்த ஆத்துமாக்களில் ஒருவர் என்னுடன் இணையும் போது நீங்கள் குற்றஞ்சாட்டி அவர்களை பரிகசிக்கிறீர்கள். ஆனால் பரலோகத் தூதர்கள் களிகூறுகிறார்கள் என்பதையும் பரலோக மன்றங்களில் வெற்றி கீதம் முழங்குவதையும் அறிந்து கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். தேவனுக்கு எதிராக பாவம் செய்த ஒருவர் அழிக்கப்படும்போது பரலோகத்தில் மகிழ்ச்சியுண்டாகிறதென ரபிமார்கள் சொல்வதுண்டு. ஆனால் அழிப்பது தேவனுக்கு புறம்பான ஒரு காரியமென இயேசு போதித்தார். தேவன் சிருஷ்டித்த ஆத்துமாக்கள் தேவசாயலை மீண்டும் பெறும்போதுதான் பரலோகம் களிகூறுகிறது. பாவம் செய்து தேவனை விட்டு வெகு தூரம் சென்ற ஒருவர் தேவனிடம் திரும்ப முயலும்போது விமர்சனம் எழும். அவரை நம்ப மறுப்பார்கள். அவர் உண்மையாகத்தான் மனந்திரும்பியிருக்கிறாரா என்று சிலர் சந்தேகப்படுவார்கள். அல்லது இந்த நபரிடம் உறுதியில்லை, இவர் நிலைத்திருப்பாரென்று எனக்கு நம்பிக்கை இல்லை என்று கிசுகிசுப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவனைப் போல அல்லாமல் சகோதரரை குற்றஞ்சாட்டுகிறவனான சாத்தானைப் போல செயல்படுகிறார்கள். இந்த துன்மார்க்கர் விமர்சனம் செய்து அந்த ஆத்துமாவை அதைரியப்படுத்தவும் அவருக்கு மீண்டும் நம்பிக்கை உண்டாகாதபடியும் தேவனை விட்டு விரட்டவும் நினைக்கிறார்கள். தொலைந்து போன ஒருவர் மனந்திரும்புவதால் பரலோகத்தில் மகிழ்ச்சி உண்டாகிறது என்பதை மனந்திரும்புகிற பாவி தியானிப்பானாக. அவன் தேவ அன்பையே சார்ந்திருக்க வேண்டும். பரிசேயர்களின் சந்தேகத்தையும் பரிகாசத்தையும் கண்டு அதைரியமடையக்கூடாது. கிறிஸ்துவின் உவமை ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் பொருந்தக்கூடியதென ரபிமார்கள் கருதினார்கள். ஆனால் அதில் விசாலமான அர்த்தம் அடங்கியிருந்தது. காணாமற் போன ஆடானது ஒவ்வொரு பாவியையும் மட்டுமல்ல, தேவதுரோகம் செய்து பாவத்தால் அழிந்த உலகத்தையும் சுட்டிக்காட்டுவதாக கிறிஸ்து சொன்னார். தேவன் அரசாளுகிற பிரபஞ்சம் மிக மிகப் பெரியது. அதில் இந்த உலகம் சிறு அணுதான். ஆனாலும் விழுந்து போன இந்த சிறிய உலகம், அதாவது காணாமற் போன இந்த ஆடு, மந்தையிலிருக்கும் மற்ற 99 ஆடுகளை விட அவருடைய பார்வையில் மிகவும் விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. தொலைந்து போன இந்த உலகத்தை இரட்சிக்கும் படிக்கு பரலோக மன்றங்களில் மிகவும் பிரியத்திற்குரிய கிறிஸ்து தமது உன்னத நிலையிலிருந்து இறங்கினார். பிதாவுடன் தாம் பெற்றிருந்த மகிமையை ஒதுக்கினார். இதற்காகவே பாவம் செய்திராத அவரை நேசித்த 99 ஆடுகளான மேலோக ஜீவிகளை விட்டு இறங்கி வந்தார். நம்முடைய மீறுதல் களி நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களி நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஏசாயா 53:5. காணாமற் போன ஆட்டை திரும்ப கிடைத்த சந்தோஷத்தை தாம் பெரும்படிக்கு தமது குமாரனில் தம்மையே தேவன் தந்தார்.
நாம் தேவனுடைய பிள்ளைகளென்று அழைக்கப்படுவதினாலே
பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். முதலாம் யோவான் 3:1 கிறிஸ்து கூறுகிறார், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். யோவான் 17:18 கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரவாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். கொலோசையர் 1:24 கிறிஸ்துவால் தப்புவிக்கப்ப ஒவ்வொரு ஆத்துமாவும் தொலைந்து போனோருக்காக அவருடைய நாமத்தினாலே ஊழியம் செய்யும்படி அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் இந்த ஊழியத்தை செய்ய மறுத்தார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுவதாகச் சொல்லுகிறவர்களும் கூட இன்று இவ்வூழியத்தை செய்ய மறுப்பதில்லையா?
வாசகரே, வழி தப்பிப்போன எத்தனை பேரை நீங்கள் தேடிச் சென்று மீண்டும் மந்தைக்குள் அழைத்து வந்திருக்கிறீர்கள்? உங்கள் பார்வைக்கு பயனற்றவர்களாகத் தெரிவதால், உங்களுக்கு பிடிக்காததால் ஆத்துமாக்களை புறக்கணிக்கும்போது கிறிஸ்து தேடுகிற அந்த ஆத்துமாக்களை நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள் என்பதை உணர்கிறீர்களா? அவர்களை நீங்கள் புறக்கணிக்கிற அந்த கணத்தில்தானே நீங்கள் அவர்கள் மேல் மனதுருகியிருக்க வேண்டிய அவசியம் அதிகமாக இருந்திருக்கலாம். தொழுகைக்காக கூடுகிற இடங்களில் இளைப்பாறுதலுக்காகவும் சமாதானத்திற்காகவும் ஏங்கும் ஆத்துமாக்கள் உண்டு. அவர்கள் பொறுப்பற்று வாழ்வது போல தெரியலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலுக்கு இணங்குகிறவர்களாக இருப்பார்கள். அவர்களில் அநேகர் கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். காணாமற் போன ஆட்டை மீண்டும் மந்தையில் சேர்க்காவிட்டால் அது அலைந்து திரிந்து மடதிந்து போகும். கரம் நீட்டி தங்களை காப்பாற்ற ஆளில்லாமல் அழிவைச் சந்திக்கிற ஆத்துமாக்கள் பலருண்டு. பாவிகளான இவர்களை பார்ப்பதற்கு கடினமானவர்களாக பொறுப்பற்றவர்களாகத் தெரியலாம், காணப்படலாம். ஆனால் மற்றவர்களுக்கு கிடைத்த அனுகூலங்கள் இவர்களுக்கும் கிடைத்திருந்தால் உண்மையுள்ள ஆத்துமாக்களாக விளங்கியிருப்பார்கள். பிறருக்கு பயன்படும் விதத்தில் மேலான தாளந்தை வெளிப்படுத்தியிருப்பார்கள். அலைந்து திரியும் இந்த ஆத்துமாக்களை பரலோக தூதர்கள் பரிவோடு பார்க்கிறார்கள். மனிதர்களுடைய கண்கள் உலர்ந்து இருதயங்கள் பரிதாபமற்று காணப்பட்டாலும் தேவதூதர்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள்.
ஓ, சோதிக்கப்பட்டு பாவத்தில் விழுகிற ஆத்துமாக்கள் மேல் ஆத்துமாவை தொடுகிற அளவுக்கு ஆழமான பரிவு காணப்படுவதில்லை.
ஆ, காண்பதே அரிதாக இருக்கிறது.
ஓ, கிறிஸ்துவின் ஆவி அதிகமாகவும் சுயத்தின் ஆவி முற்றிலும் இல்லாமலும் காணப்பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும்! கிறிஸ்துவின் உவமை தங்களை கடிந்து கொண்டதை பரிசேயர்கள் புரிந்து கொண்டார்கள். தம்முடைய ஊழியம் குறித்து அவர்கள் சொன்ன விமர்சனங்களுக்கு அவர் செவிகொடுக்காமல் ஆயக்காரர்களையும் பாவிகளையும் அவர்கள் புறக்கணித்ததை அவர் கடிந்து கொண்டார். அவர்கள் தங்கள் இதய கதவுகளை நிரந்தரமாக தங்களுக்கு அடைத்து விடாதபடிக்கு வெளிப்படையாக அவர்களை அவர் கண்டிக்கவில்லை. ஆனால் அவர்களிடம் தேவன் எதிர்பார்க்கிற, ஆனால் அவர்கள் செய்யத் தவறிய ஊழியம் என்னவென்பதை அந்த ஊமையின் மூலம் உணர்த்தினார். இஸ்ரவேலின் தலைவர்களாகிய அவர்கள் மெய்யான மேய்ப்பர்களாக இருந்திருந்தால் மேய்ப்பனின் பணியை செய்திருப்பார்கள். கிறிஸ்துவின் அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தி அவரோடு சேர்ந்து ஊழிய பணியை செய்திருப்பார்கள். அவ்வாறு செய்ய மறுத்ததால் தங்களை பக்திமான்களென அவர்கள் சொன்னது பொய்யென நிரூபணமானது. கிறிஸ்துவின் இந்த கடிந்து கொள்ளுதலை அநேகர் கண்டுகொள்ளவில்லை, ஆனாலும் ஒரு சிலர் அவருடைய வார்த்தைகளால் உணர்வடைந்தார்கள். கிறிஸ்து பரலோகம் சென்ற பிறகு இவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். காணாமல் போன ஆடு பற்றிய ஓமை சுட்டிக்காட்டிய ஊழியத்தை இவர்கள் அவருடைய சீடர்களுடன் சேர்ந்து செய்தார்கள். காணாமற்போன வெள்ளிக்காசு. காணாமற்போன ஆடு குறித்த ஓமையைச் சொன்ன பிறகு வேறொரு ஓமையை கிறிஸ்து சொன்னார். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற்போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதைக் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய்த் தேடாமலிருப்பாளோ? கிழக்கத்திய நாடுகளில் ஏழைகளுடைய வீடுகள் பெரும்பாலும் ஓர் அறையுடன் ஜன்னலோ வெளிச்சமோ இல்லாதவைகளாக இருந்தன. எப்போதாவதுதான் அறையை பெருக்குவார்கள். எனவே ஏதாவது காசு கீழே விழுந்தால் தூசியும் குப்பையும் உடனே அதை மூடிவிடும். அதைக் கண்டுபிடிக்க வேண்டுமானால் பகல் நேரத்திலும் கூட விளக்கை கொளுத்தி கவனமாக அறையை பெருக்கித் தேட வேண்டும். அக்காலத்தில் திருமணப் பெண்களின் சீதனம் காசுகள்தாம். தங்களுக்குப் பின் அவற்றை தங்களுடைய மகள்களுக்குக் கொடுப்பதற்காக
பெரும் சொத்து போல பாதுகாத்து வைத்திருப்பார்கள். அவற்றில் ஒரு காசு தொலைந்தால் கூட மிகப்பெரிய இழப்பாக கருதுவார்கள். தொலைந்த காசு திரும்ப கிடைக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியடைவார்கள். அதை உடனே அக்கம்பக்கத்திலுள்ள பெண்களோடும் பகிர்ந்து கொள்வார்கள். அந்த ஸ்திரீயானவள் அந்த காசை கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடே கூட சந்தோஷப்படுங்கள் என்பாளல்லவா? அதுபோல மனந்திரும்புகிற ஒரே பாவி இனுமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷமுண்டாயிருக்கிறது என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று கிறிஸ்து சொன்னார். லூக்கா 15:10.
முந்தைய உவமையைப் போல இந்த உவமையும் ஒரு பொருள் காணாமற் போவதையும் அதை கவனமாகத் தேடினால் அது மீண்டும் கண்டுபிடிக்கப்படுவதையும் அதனால் பெரும் மகிழ்ச்சி உண்டாவதையும் சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் அந்த இரண்டு உவமைகளும் வெவ்வேறு வகையான மக்களை பற்றி பேசுகின்றன. வழி தப்பிப்போன ஆட்டிற்கு தான் தொலைந்து போனது தெரியும். அது மேய்ப்பனையும் மந்தையையும் விட்டு விலகியதால் அதால் திரும்பிச் செல்ல முடியவில்லை. தேவனை விட்டு பிரிந்ததால் பெருங்குழப்பத்திலும் நிந்தையிலும் கடும் பாவச்சோதனையிலும் இருப்பவர்களை இது சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் காணாமல் போன காசானது அக்கிரமங்களினாலும் பாவங்களாலும் தொலைந்து போய் தங்கள் நிலை குறித்த உணர்வே இல்லாதவர்களை சுட்டிக்காட்டுகிறது. தாங்கள் தேவனை விட்டு பிரிந்தும் அது பற்றி அறியாதிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆத்துமாக்கள் பெரும் ஆபத்திலிருக்க அதை குறித்த சுய உணர்வும் அக்கறையும் இல்லாதிருக்கிறார்கள். தேவனுடைய கோரிக்கைகளில் அலட்சியமாக இருப்பவர்கள் கூட பரிவு நிறைந்த அவருடைய அன்பிற்கு பாத்திரவான்கள்தாம் என்று இந்த உவமையில் கிறிஸ்து போதிக்கிறார். அவர்களை மீண்டும் தேவனிடத்தில் கொண்டு வருவதற்கு அவர்களை தேடிச் செல்ல வேண்டும். அந்த ஆடு மந்தையை விட்டு வழிதப்பிச் சென்றது. வனாந்தரத்திலோ மலைப்பகுதிகளிலோ அது தொலைந்து போனது. வெள்ளிக்காசானது வீட்டில் தொலைந்தது. கைக்கட்டி தூரத்தில் கிடந்தும் கூட கவனமாக தேடி அதை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது.
இந்த உவமையில் குடும்பங்களுக்கான ஒரு பாடம் உள்ளது. குடும்பங்களில் பெரும்பாலும் குடும்ப அங்கத்தினர்களின் ஆத்துமநிலை குறித்து மிகுந்த அக்கறையின்மை காணப்படுகிறது. தேவனை விட்டு பிரிந்து சென்ற ஒருவர் அந்த குடும்பத்தில் இருக்கலாம். தேவன் ஈவுகளாக கொடுத்திருக்கும் குடும்ப அங்கத்தினர்களில் ஒருவர் தொலைந்து போய்விடக்கூடாதே என்று வேதனைப்படுகிற நிலை எவ்வளவு தூரம் காணப்படுகிறது. புழுதியிலும் குப்பையிலும் கிடந்தாலும் கூட வெள்ளிக்காசு வெள்ளிக்காசுதான். காசுக்கு சொந்தக்காரர் அதன் மதிப்பை உணர்ந்து தான் அதை தேடுகிறார். அதுபோல எந்த ஆத்துமா வானாலும் அது பாவத்தால் எவ்வளவுதான் தரம் தாழ்ந்திருந்தாலும் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. அந்த காசில் ஆட்சி சின்னமும் எழுத்தும் பொறிக்கப்பட்டிருப்பது போல மனிதனும் தன் சிருஷ்டிப்பின் போது தேவ சாயலையும் அடையாளத்தையும் பெற்றிருந்தான். இப்போது அது கெட்டு பாவத்தின் தாக்கத்தால் மங்கினாலும் அந்த அடையாளத்தின் சுவடுகள் ஒவ்வொரு ஆத்துமாவின் மேலும் உள்ளன. அந்த ஆத்துமாவை காப்பாற்றி நீதியிலும் பரிசுத்தத்திலும் தமது சொந்த சாயலை மீண்டும் அதில் கொண்டுவர தேவன் விரும்புகிறார்.
உவமையில் சொல்லப்படும் அந்த பெண் தொலைந்து போன அந்த காசை கருத்தோடு தேடுகிறாள். விளக்கைக் கொளுத்தி வீட்டை பெருக்குகிறாள். தேடுவதற்கு தடையாக உள்ள அனைத்தையும் அப்புறப்படுத்துகிறாள். தொலைந்தது ஒரு காசுதான் என்றாலும் அதை கண்டுபிடிக்கும் வரை முயற்சி செய்வதை நிறுத்தவில்லை. அதுபோல குடும்பத்தில் ஒரு நபர் தேவனை விட்டு பிரிந்து சென்றாலும் கூட அவரை தேவனிடத்தில் திருப்புவதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். மற்றவர்களும் தங்கள் பங்கிற்கு தங்களை கருத்தோடும் கவனத்தோடும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அனுதின வாழ்க்கையை ஆராய வேண்டும். அந்த ஆத்துமா மனந்திரும்பாமல் இருப்பதற்கு ஏதாவது தவறோ பிழையோ நிர்வாகக் குறையோ காரணமாயிருக்கிறதாவெனப் பார்க்க வேண்டும். குடும்பத்தில் ஒரு பிள்ளை தன் பாவநிலை குறித்து சுய உணர்வே இல்லாதிருந்தால் பெற்றோர் ஏதாவது செய்தாக வேண்டும். விளக்கைக் கொளுத்தட்டும். அந்த பிள்ளை காணாமல் போன தற்கான காரணத்தைக் கண்டுபிடிக்க தேவ வார்த்தையை ஆராயட்டும். அதன் வெளிச்சத்தில் வீட்டிலுள்ள ஒவ்வொன்றையும் கவனமாக ஆராயட்டும். பெற்றோர் தங்கள் இருதயங்களை ஆராய்ந்து தங்கள் பழக்க வழக்கங்களை பரிசோதிக்கட்டும்.
பிள்ளைகள் தேவனுடைய சொத்துக்கள். அவருடைய சொத்தை நிர்வகிப்பதில் நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏதாவது அயல் நாடுகளில் ஊழியம் செய்ய வேண்டுமென அதிகமாக இயங்குகிற அப்பாக்களும் அம்மாக்களும் இருக்கிறார்கள். வீட்டிலல்லாமல் வெளியே கிறிஸ்துவின் பணியில் மும்முரமாக இயங்குகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளோ இரட்சகரையும் அவருடைய அன்பையும் அறியாதவர்களாக இருப்பார்கள். தங்கள் பிள்ளைகள் கிறிஸ்துவை அறிந்து கொள்கிற பொறுப்பை போதகரிடமோ ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியரிடமோ விட்டுவிடுவார்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை அலட்சியம் செய்கிறார்கள். தங்கள் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொடுப்பதும் அவர்களை கிறிஸ்தவர்களாக பயிற்றுவிப்பதும் தான் பெற்றோர் தேவனுக்குச் செய்கிற மிகப்பெரிய சேவையாகும். இந்த ஊழியத்தை மிகவும் பொறுமையோடும் வாழ்நாள் முழுவதும் கருத்தோடும் விடாமுயற்சியோடும் செய்ய வேண்டும். இந்த கடமையை செய்யத் தவறினால் நாம் உண்மையற்ற உக்கிரானக்காரர்களென நிரூபிக்கிறோம். அவ்வாறு அலட்சியம் செய்வதற்கான எந்த சாக்குப்போக்கையும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த கடமையில் தவறிவிட்டோமே என்று குற்ற உணர்வு கொள்கிறவர்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது. காசை தொலைத்த அந்த பெண் அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடினாள். அதுபோல பெற்றோர் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்கிற நிலையை எட்டுகிற வரையிலும் அன்போடும் விசுவாசத்தோடும் ஜபத்தோடும் தங்களுடைய குடும்பத்தினருக்காக பிரயாசப்பட வேண்டும். இதுதான் மெய்யான குடும்ப ஊழியம். இந்த ஊழியத்தை செய்கிறவருக்கும் நன்மையுண்டு, ஊழியத்தால் பயனடைகிறவருக்கும் நன்மையுண்டு. குடும்ப வட்டத்திற்குள் உள்ளவர் களிடம் மெய்யான அக்கறையோடு நாம் ஊழியம் செய்தால் தேவனுடைய குடும்பத்தாருக்கு ஊழியம் செய்ய நம்மை தகுதிப்படுத்துகிறோம். நாம் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருந்தால் அவர்களோடு கூட நித்திய காலமும் நாம் வாழ்வோம். குடும்பத்திற்குள் நாம் ஒருவருக்கு ஒருவர் காட்டுகிற அதே அக்கறையை கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சகோதர சகோதரிகள் மேலும் நாம் காட்ட வேண்டும். இது எல்லாமே மற்றவர்களுக்கு ஊழியரண்டூழியம் செய்ய நம்மை தகுதிப்படுத்த வேண்டுமென்பதே தேவனுடைய திட்டமாகும். நம் பரிவு மனப்பான்மை அதிகரித்து நம்முடைய அன்பு அதிகரிக்கும்போது எல்லா பக்கங்களிலும் ஊழிய வாய்ப்பு இருப்பதைக் காணலாம். தேவனுடைய மாபெரும் குடும்பத்தில் உலகம் முழுவதிலும் உள்ளவர்கள் அடங்குவார்கள். அந்த குடும்பத்தில் ஒருவரை கூட அலட்சியத்தோடு நாம் கடந்து செல்லக்கூடாது. நாம் எங்கிருந்தாலும் சரி, காணாமற் போயுள்ள வெள்ளிக்காசை தேடுகிற வேலை இருக்கும். நாம் அதை தேடுகிறோமா? பக்தி மார்க்கங்களில் அக்கறையே இல்லாதவர்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். அவர்களிடம் பேசுகிறோம், அவர்களைப் போய் பார்க்கிறோம், அவர்களுடைய ஆவிக்குரிய நலனில் அக்கறை காட்டுகிறோமா? பாவத்தை மன்னிக்கிற இரட்சகரென கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிமுகம் செய்கிறோமா? கிறிஸ்துவின் அன்பால் வெதுவெதுப்பான இருதயங்களோடு அந்த அன்பை அவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறோமா? இல்லையென்றால் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக அவர்களோடு சேர்ந்து நாமும் நிற்கும்போது தொலைந்து போன, நித்தியமாக தொலைந்து போன அந்த ஆத்துமாக்களை எவ்வாறு நாம் எதிர்கொள்வோம்? ஒரு ஆத்துமாவின் மதிப்பை யார் மதிப்பிடக்கூடும்? அதன் மதிப்பை அறிய விரும்பினால் கெத்செமனேக்குச் செல்லுங்கள். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக வருமள விற்கு வியாகுலத்தோடு அவர் கடந்து சென்ற சமயங்களை கவனியுங்கள். சிலுவையில் உயர்த்தப்பட்ட இரட்சகரை பாருங்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீரென்று நொந்து போய் அவர் கதறியதைக் கேளுங்கள். மார்க் 15:34. காயப்பட்ட தலையையும் ஈட்டியால் குத்தப்பட்ட விலாவையும் ஆணிகளால் கடாவப்பட்ட பாதங்களையும் பாருங்கள். இவற்றிற்கெல்லாம் கிறிஸ்து தம்மை ஒப்புக் கொடுத்தாரெனச் சிந்தியுங்கள். நம்முடைய மீட்பிற்காக பரலோகமே பெரும் இடர்பாட்டிற்கு ஆளானது. ஒரு பாவி இருந்திருந்தால் கூட அவனுக்காக கிறிஸ்து மரித்திருப்பார் என்பதை மனதில் கொண்டு சிலுவையின் அண்டை சென்றால் ஓர் ஆத்துமாவின் மதிப்பு எவ்வளவு விலையேறப்பெற்றது என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். கிறிஸ்துவோடு உங்களுக்கு தொடர்பிருந்தால் ஒவ்வொரு மனிதனையும் அவர் கருதுகிற வண்ணமாகவே கருதுவீர்கள். கிறிஸ்து உங்கள் மேல் காட்டின அதே ஆழமான அன்பை மற்றவர்களிடமும் காட்டுவீர்கள். அப்பொழுது கிறிஸ்து யாருக்காக மரித்தாரோ அவர்களைத் துரத்தாமல் ஆதாயப்படுத்த முடியும், புறக்கணியாமல் சேர்த்து கொள்ள முடியும். ஒவ்வொருவருக்காவும் தனிப்பட்ட விதத்தில் கிறிஸ்து முயன்றிருக்காவிட்டால் ஒருவரை கூட தேவனிடத்திற்கு கொண்டு வந்திருக்க முடியாது. அதேபோன்ற தனிப்பட்ட முயற்சியால் தான் ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்த முடியும். மரணத்தை நோக்கிச் செல்பவர்களைக் காணும்போது அவர்களைக் கண்டுகொள்ளாமல் சமாதானமாக நீங்கள் இருக்க முடியாது. அவர்கள் எவ்வளவு அதிகமாக பாவத்திலும் எவ்வளவு ஆழமாக துயரத்திலும் இருக்கிறார்களோ அவர்களை தப்புவிக்கும்படி அவ்வளவு அதிகமாக தீவிரமாகவும் அன்பாகவும் நீங்கள் முயற்சி செய்வீர்கள். பாடு அனுபவிக்கிறவர்களின், தேவனுக்கு எதிராக பாவம் செய்பவர்களின், பாவப்பாரத்தால் சிறுமைப்படுபவர்களின் தேவையை பகுத்தறிவீர்கள். அவர்கள் மேல் உங்களுக்கு பரிவு உண்டாகும். அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவீர்கள். விசுவாசக் கரங்களால் அவர்களை பிடித்து அன்பு செலுத்தி அவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வருவீர்கள். நீங்கள் அவர்களை கண்காணித்து ஊக்கப்படுத்துவீர்கள். நீங்கள் காட்டுகிற பரிவும் நம்பிக்கையும் அவர்கள் நிலை தடுமாறா மல்லிருப்பதற்கு உதவியாக இருக்கும்.
இந்த பணியில் பரலோக தூதர்கள் அனைவரும் ஒத்துழைக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள். தொலைந்து போனவர்களை தேடிச் செல்கிறவர்கள் கட்டளையிடும் தூரத்தில்தான் பரலோக வளங்கள் இருக்கும். கொஞ்சமும் அக்கறையின்றி மிகவும் கடினப்பட்டுப் போயிருப்போரை சந்திப்பதற்கு தேவதூதர்கள் உதவி செய்வார்கள். ஒரு பாவியை தேவனிடம் கொண்டு வரும்போது பரலோகம் முழுவதும் சந்தோஷப்படும். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் மனுப்புத்திரர் மேல் காட்டுகிற இரக்கத்திற்காகவும் கனிவான அன்புக்காகவும் அவர்களை புகழ்ந்து கேரூபீன்களும் சேராபீன்களும் தங்களது பொற்சுரமண்டலங்களை கையில் பிடித்து பாடுவார்கள்.